பெவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 24.
எனதருமை அன்புள்ளங்களே, இவ்வுலகில் உங்களை எது அதிக ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது என்று ஒருமுறை தலாய் லாமா அவர்களிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில் நமது விவிலிய தேடலை இன்று ஆரம்பித்து வைக்கின்றது.
இவ்வுலகில் என்னை அதிகம் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது மனிதர்களே. அவர்கள் தங்கள் உடல் நலனை தியாகம் செய்து பணம் திரட்டுகின்றார்கள். பின்னர் திரட்டிய பணத்தை தியாகம் செய்து உடல் நலனை மீண்டும் பெற முயற்சி செய்கின்றார்கள். எதிர்காலத்தை பற்றிய கவலையால் மனிதர்கள் நிகழ்காலத்தை அனுபவிக்காமல் போகின்றார்கள். இதன் விளைவாக அவர்கள் நிகழ்காலத்திலும் வாழ்வதில்லை, எதிர்காலத்திலும் வாழ்வதில்லை. இறக்கவே போவதில்லை என்ற கற்பனையில் மனிதர்கள் வாழ்கின்றார்கள். இறுதியில் வாழாமலேயே இறந்து விடுகின்றார்கள்
என்று தலாய் லாமா சொன்னார். அன்பு இதயங்களே, இவை வெகு ஆழமான வார்த்தைகள். நலமளிக்கும் புதுமைகள் பற்றி சிந்தித்து வரும் நமது தேடலை இன்று துவக்கி வைக்க பொருத்தமான வார்த்தைகள். நற்செய்தியாளர் லூக்கா பதிவு செய்துள்ள புதுமைகள் வரிசையில் இன்று முடக்குவாதமுற்ற ஒருவரை இயேசு குணமாக்கும் நிகழ்வில் நம் தேடல் ஆரம்பமாகின்றது. பொதுவாகவே இயேசு ஆற்றிய புதுமைகளை அவருடைய இறைவல்லமை வெளிப்படும் அறுங்குறிகள் என்ற கோணத்தில் பார்ப்பது நம் வழக்கம். அதே நேரத்தில் இயேசு அந்த புதுமைகளை ஆற்றிய போது இருந்த சூழ்நிலை, அந்த புதுமையில் பங்கு பெற்றவர்கள் ஆகியவை பற்றியும் சிந்திப்பது பயனளிக்கும். இந்த கண்ணோட்டத்துடன் இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் புதுமையின் ஆரம்ப வரிகளை லூக்கா நற்செய்தியிலிருந்து கேட்போம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 5. ஒருநாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது கலிலேய யூதேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர்.
அன்பு இதயங்களே, இயேசு கற்பித்துக் கொண்டிருந்தார் என்பதை கூறும் நற்செய்தியாளர் லூக்கா இயேசுவை சுற்றி எளிய மக்கள் கூடியிருந்தனர் என்பதை சொல்லாமல் சொல்கின்றார். அத்துடன் குணமளிக்கும் புதுமைகளின் வழியே வெளிப்பட்ட இயேசுவின் வல்லமை பல இடங்களிலும் பேசப்பட்டு வந்தது. ஏராளமான எளிய மக்கள் தங்கள் வாழ்விலும் ஏதாவது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஏக்கத்தோடு இயேசுவை தேடி வந்திருந்தனர். இவர்களெல்லாம் வந்தது சரிதான். ஆனால் யூதேயா பகுதியில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் பரிசேயர்கள் திருச்சட்ட ஆசிரியர்கள் வந்திருந்ததாக லூக்கா குறிப்பிடுகின்றாரே, அவர்களுக்கு அங்கே என்ன வேலை?
அன்புள்ளங்களே, ஒரு எடுத்துக்காட்டுடன் இதை புரிந்து கொள்ள முயல்வோம். மதுரை அல்லது திருநெல்வேலிக்கு அருகே உள்ள ஒரு சின்ன ஊரில் வாழும் ஒரு தச்சு தொழிலாளியிடம் அசாத்திய திறமைகள் சக்திகள் வெளிப்படுவதாகவும் அவர் வழியாக ஒரு சில நல்ல காரியங்கள் நடப்பதாகவும் அந்த ஊரை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் போகின்றனர் என்றும் செய்திகள் வருகின்றன என்று வைத்துக்கொள்வோம். விரைவில் அந்த ஊருக்கு சென்னையிலிருந்து அல்லது டெல்லியிலிருந்து அரசு அதிகாரிகளும் மதத் தலைவர்களும் போக வேண்டி வரும். இவர்கள் ஏன் அங்கு போக வேண்டும்? சம்பவங்களில் பங்கேற்கவா? பயன்பெறவா? இல்லை, அங்கு நடப்பதை பற்றி மேலிடத்திற்கு விவரங்கள் சொல்ல வேண்டும். அல்லது அந்த சம்பவத்தின் மையமாக இருப்பவர் எப்படிப்பட்ட ஆள், அவர் செய்யும் காரியங்கள் சட்டப்பூர்வமானவைதானா என்ற கேள்விகளுக்கு விடை தேட வேண்டும். இவையே இவர்களின் முக்கிய நோக்கம். மேலிடத்தின் கை பொம்மைகள் இவர்கள்.
அன்பு இதயங்களே, இவ்வாறு எளிய மக்கள், பரிசேயர்கள், திருச்சட்ட ஆசிரியர்கள் என இயேசுவை சுற்றி கூடியிருந்தவர்களிடம் பல்வேறு நோக்கங்கள் இருந்தன. அந்த நேரத்தில் இன்னும் 4 பேர் அங்கு வந்து சேர்ந்தனர். ஒரு வகையில் சொல்லப்போனால் இவர்கள்தாம் இன்றைய புதுமையின் நாயகர்கள்.
உன்னை என்று உலகில் உற்ற துணை எனக்கு யார் உண்டு என் இயேசுவே? உன்னை என்று உலகில் உற்ற துணை எனக்கு யார் உண்டு என் இயேசுவே?
அன்புள்ளங்களே, இயேசுவை நாடி வந்த அந்த 4 நண்பர்களும் வெறும் ஆர்வக் கோளாறால் அங்கு வந்து சேரவில்லை. ஒரு தீர்மானத்தோடு வந்திருந்தனர். பல ஆண்டுகளாய் செயலிழந்து படுக்கையில் இருக்கும் தங்கள் நண்பனை கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்திருந்தனர். தங்கள் நண்பனின் அவலமான நிலையைக் கண்டு இதுதான் அவனுக்கு வந்த விதி என்று அவன் வாழ்வையும் தங்கள் நம்பிக்கையையும் மூடிவிடாமல் அவனுக்கு என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வழியில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர்கள் இந்த நண்பர்கள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டனர். தங்கள் நண்பனை கொண்டு வந்தனர். வந்த இடத்தில் மீண்டும் ஒரு தடங்கல். அந்த தடங்கலையும் அதற்கு அந்த நண்பர்கள் கண்ட தீர்வையும் நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் விவரிக்கின்றார்.
மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார்.
அன்பு இதயங்களே, இயேசு இருந்த வீட்டில் அதிக கும்பல். அந்த கும்பலின் வெளிச்சுற்றில் நின்றவர்கள் பரிசேயர்களும் திருச்சட்ட ஆசிரியர்களும். அவர்களை கடந்து தங்கள் நண்பனை கட்டிலோடு வீட்டினுள் இருந்த இயேசுவிடம் கொண்டு போவது என்பது மிகவும் ஆபத்தானது. காரணம் என்ன? நோயாளி கடவுளிடமிருந்து சாபம் பெற்றவன். அவனை தொட்டாலோ அல்லது அவன் தங்களை தொட்டாலோ தாங்கள் தீட்டுப்படுவோம் என்பதால் நோயாளி கூட்டத்திற்குள் வந்துவிட்டான் என்று கண்டுபிடித்தால் அவனுக்குரிய தண்டனையை வழங்குவதிலேயே குறியாக இருக்கும் கும்பல் இந்த பரிசேயர் மற்றும் திருச்சட்ட ஆசிரியர்கள். தங்கள் நண்பனை இவர்களின் சித்திரவதைகளுக்கெல்லாம் உள்ளாக்காமல் இயேசுவிடம் கொண்டு சேர்ப்பது எப்படி என்று அந்த நண்பர்கள் கொஞ்ச நேரம் குழம்பினார்கள். திடீரென தோன்றியது அந்த ஒளி. ஒரு புது பாதை தெரிந்தது. இயேசு நின்ற இடத்திற்கு மேலிருந்த கூரையை பிரித்து தங்கள் நண்பனை இயேசுவுக்கு முன்பு இறக்கினார்கள். இவர்களது நம்பிக்கையை ஒரு வெறி என்று கூட சொல்லலாம். கட்டிலை வீட்டின் கூரை மீது ஏற்றியது, ஓடுகளை பிரித்தது என அவர்கள் செய்தது மிகவும் ஆபத்தான செயல்கள். அன்பு இதயங்களே, இயேசு போதித்துக் கொண்டிருந்த வீடு ஒரு மாளிகை அல்ல, எளிய வீடுதான். அந்த வீட்டு கூரையின் மீது 4-5 பேர் ஏறினால் கூரை முழுவதும் உடைந்துவிடும் ஆபத்து இருந்தது. வீட்டின் கூரை முழுவதும் உடைந்திருந்தால் கீழே இருந்த பலருக்கும் இயேசுவுக்கும் சேர்த்து ஆபத்து வந்திருக்கும். இப்படி பல வகையில் ஆபத்து நிறைந்த செயலை அந்த நண்பர்கள் செய்தனர். இதைத்தான் வெறி என்று குறிப்பிடுகின்றோம்.
அன்புள்ளங்களே, தலைக்கு மேலே வெள்ளம் போனபின் சான் என்ன, முழம் என்ன என்ற வரிகள் நினைவிருக்கலாம். நம்பிக்கை இழக்கச் செய்யும் இந்த வரிகளை இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம். தலைக்கு மேல் போய்விட்ட வெள்ளத்தில் தத்தளிக்கும் போது கரைத்தறிந்தால் எஞ்சியிருக்கும் வலிமையெல்லாம் கூட்டி கரையை அடைய மாட்டோமா? அப்படித்தான் இந்த நண்பர்களும். பல ஆண்டுகளாய் பற்பல வெள்ளங்களை சந்தித்தவர்கள் இவர்கள். இதோ கரை நெருங்கிவிட்டது, கூரை நெருங்கிவிட்டது என்றும் சொல்லலாம். இந்த நேரத்தில் பின்வாங்கக் கூடாது. எப்படியாவது இயேசுவுக்கு முன்னால் தங்கள் நண்பனை கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்றார்கள்.
தர்மை அன்புள்ளங்களே, இந்த புதுமை கூறப்பட்டுள்ள லூக்கா நற்செய்தி 5 20 சொற்றொடரில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டுபவை. அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு. ஆம் அன்புள்ளங்களே, கட்டிலில் கிடந்தவர் நம்பிக்கையை விட அவரை தூக்கி வந்தவர்கள் நம்பிக்கை இயேசுவை அதிகம் கவர்ந்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நோயுற்றவரை இயேசு குணமாக்குகின்றார். இயேசுவின் பல குணமளிக்கும் நிகழ்வுகளில் குணம் இழந்த தனி மனிதனுக்கு மட்டும் குணமளிக்காமல் சுற்றி நிற்கும் பலருக்கும் அவர் குணமளிக்கின்றார். தொழுநோயாளியை தொட்டு குணமாக்கினார் என்று சென்ற வாரம் சிந்தித்தோம். அந்த தொடுதலால் சுற்றி நின்றவர்களையும் இயேசு குணமாக்கினார். இன்று மீண்டும் இயேசு அதையே செய்கின்றார். சூழ இருந்தவர்களை இயேசு குணமாக்கிய அந்த நிகழ்வை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் விவரித்துள்ளார்.
அவருடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உய்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகின்றது என்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்குச் சொல்லுகின்றேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு முத வீட்டுக்குப் போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கிக் கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்குப் போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய் இன்று புதுமையானவற்றைக் கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள்.
அன்பு இதயங்களே, அந்த முடக்குவாதமுற்றவரை பார்த்து குணம் பெறுக என்று இயேசு சொல்லியிருந்தால் போதுமானது. ஆனால் இயேசுவோ அவரிடம் உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறுகின்றார். பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்வது இயேசுவுக்கு கைவந்த கலையோ என்று கூட நாம் சில சமயங்களில் எண்ணக்கூடும்.
அன்பு நெஞ்சங்களே, ஆழமாக சிந்தித்தால் பிரச்சனைகளை வளர்ப்பதற்கு அல்ல, மாறாக பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பதற்காக இயேசு எடுத்துக்கொண்ட முயற்சி இது என்பதை உணர்வோம். இயேசு முடக்குவாதமுற்றவரது உடலை மட்டும் குணமாக்க விரும்பவில்லை. அது முழு குணம் ஆகாது என்பது அவருக்கு தெரியும். மாறாக இத்தனை ஆண்டுகள் அவர் வாழ்ந்த சமுதாயத்தின் மேல் அவர் வளர்த்து கொண்ட கசப்பு வெறுப்பு என்ற பாவங்களையும் நீக்கி அவருக்கு முழு குணம் அளிக்கவே உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறினார்.
இயேசு அவருடைய பாவத்தை மட்டுமல்ல, சுற்றி நின்ற அனைவரது பாவங்களையும், முக்கியமாக முடக்குவாதமுற்றவருக்கு இதுவரை தவறான தீர்ப்புகள் அளித்து அவரையும் தங்களையும் கட்டி போட்டிருந்த குருக்கள், பரிசேயர், மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் இயேசு மன்னிக்கின்றார். அன்பு இதயங்களே, மன்னிப்பினால் உருவாகும் நன்மைகளை நாம் அடுத்த தேடலில் தொடர்ந்து சிந்திப்போம்.
உன்னை சிறு பொழுதும் பிரிந்திடா விதமாய் அன்போடு நெஞ்சோடு அணைத்துக் கொள் இயேசுவே. உன்னை சிறு பொழுதும் பிரிந்திடா விதமாய் அன்போடு நெஞ்சோடு அணைத்துக் கொள் இயேசுவே. என்னில் நான் இறக்கவும் உன்னில் நான் உயிர்க்கவும், என்னில் நான் இறக்கவும் உன்னில் நான் உயிர்க்கவும், ஒவ்வொரு நாளும் துணை எனக்கு யார் உண்டு என் இயேசுவே. உன்னை என்று உலகில் உற்ற துணை எனக்கு யார் உண்டு என் இயேசுவே. நீ எந்தன் சொந்தம் நானுந்தன் செல்லம் இனி எந்தன் வாழ்வில் துணை எனக்கு யார் உண்டு என் இயேசுவே.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.